கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி இறைவன் வழியை நாடி மலரும் மனித ஜோடி கடலின் கரைகள் தேடி அலையும் அலைகள் கோடி
தவக்காலம் வருகின்றது, உயிர்ப்பு பெருவிழா வருகின்றது. 40 நாட்கள் நோன்பிருந்து நம்மையே நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள அருளப்படும் காலம் இது. இக்காலத்தின் சிறப்பு பக்தி முயற்சியாக வாரந்தோறும் சிலுவை பாதை செய்கின்றோம்.
சிலுவை பாதை பக்தி முயற்சியை உணர்வுகளை தூண்டும் வகையில்தான் பொதுவாக நாம் மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். தவக்காலம் முடிந்ததும் சிலுவை பாதையை மறந்து விடுவோம். ஏன், பெரிய வெள்ளி என்று முத்தி செய்யும் அந்த சிலுவையை நமது வீட்டில் வைக்கக்கூட நம்மில் பலர் அஞ்சுகின்றோம். சிலுவை துன்பங்களை கொண்டுவரும் சின்னமாக கருதுகிறோம்.
இந்த வகையில் ஒரு பக்தி முயற்சியை நாம் மேற்கொள்வதால் நமக்கு என்ன லாபம்? கடமைக்காக நிகழும் பயனற்ற பக்தி முயற்சி என்றுதானே பொருள். மாறாக சிலுவை பாதை நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மனமாற்றம் வேண்டும், மனம் மாற வேண்டும். இந்த கண்ணோட்டத்துடன் தான் இப்போது நாம் மேற்கொள்ளப் போகும் சிலுவை பாதை பக்தி முயற்சி அமைந்துள்ளது.
சிலுவை பாதையை நாம் முற்றும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு பிலாத்துவிடம் கையளிக்கப்பட்டதிலிருந்து சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சிகளை மட்டும் தியானித்தால் போதாது. சிலுவை பாதையில் இயேசுப்பட்ட பாடுகளுக்கும் அவரது வீர மரணத்திற்கும் ஒரு பின்னணி உண்டு. அவரது பொதுவாழ்வை சிந்திக்காமல் ஆய்ந்து உணராமல் பாடுகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதேபோல் அவரது உயிர்ப்புக்கு பின் நடந்தவைகளை மனதில் அசை போடாமல் நமது வாழ்க்கை பாதையையும் நாம் சரிவர தெரிந்து கொள்ள முடியாது.
கடவுளை நாம் எட்ட வைத்தால் அவர் கண்ணுக்கு புலப்படாத வெறும் வழிபாட்டுப் பொருள். அதே கடவுளை கிட்ட வைத்தால், நம்முள் வைத்தால் அவர் நம்மில் கலந்து உறவாடும் வாழ்வு பொருள். இந்த அனுபவத்தில் ஊறியதால் வேரூன்றியதால் தான் புனித சின்னப்பர் கூறுகிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று. எனவே இதோ நான் உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைமகன் இயேசுவின் வாழ்வோடு சேர்ந்து நாமும் சிலுவை பாதையில் நடப்போம்.
நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. அழிவில்லாத திருவார்த்தை, அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தை. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. மனுவாய் உருவானது, வானமும் வையம் வளமானது. வார்த்தை மனுவாய் உருவானது, வானமும் வையம் வளமானது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேள்வியின் வரலானது. நீதியின் தேவன் பலியானது, அன்பு வேதியின் வரலாறது. நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை.
வார்த்தை மனு உருவெடுத்த இறைமகன் இயேசு இதோ நாசரேத்தூரில் ஓய்வு நாளன்று செவக்கூடத்திற்கு வருகிறார். அவரிடம் இசையாசு எழுதிய இறை வாக்குகளின் ஏட்டுச் சுருளை கொடுக்கின்றனர்.
ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
ஞாபக அருளப்பரின் கரங்களால் ஞான நீராட்டு பெற்று 40 நாட்கள் கடந்தவம் புரிந்து தமது பணிவாழ்வை துவக்கிய இயேசு தமது லட்சியத்தை தீர்க்கமாக எடுத்துரைத்தார். இயேசு படித்த வார்த்தைகள் அவரது கொள்கை அறிவிப்பாக அமைந்தது. எல்லாரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் சகோதரத்துவம் கொண்டு வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். அத்தகைய புதிய சமுதாயம் அவரது கனவு. அந்த கனவை நனவாக்குவதே அவரது பணிவாழ்வு. சரிந்த சமுதாயத்தை, சிதைந்த மனிதனை நிலைநிறுத்தும் லட்சிய பயணத்தில் முழு மனிதனாக ஈடுபட்ட இயேசுவோடு நாமும் பயணம் செல்வோம்.
நம்ம போதகர் இயேசு நம்ம கப்பர்நகம் ஊருக்கு வந்திருக்கிறாராமே.
தம்பி, ரெண்டு நாளாவே இங்கதான் இருக்காரு. இப்ப கூட இங்க நம்ம ஜபக்கூடத்துக்கு வந்து போதிக்க போறாரு.
அவரு நாசரத்தூர்ல போதிச்சப்ப கேட்டிருக்கிறேன், நம்ம மறை நூல் அறிஞர்கள் போல இல்ல, ஒரு அதிகாரத்தோட போதிக்கிறாரு.
சரிப்பாங்கப்பா.
எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர்கள்? எங்களை தொலைக்க வந்தீரோ? நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ தகவலின் பரிசுத்த
பேசாதே, இவனை விட்டு போ.
அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கே,
அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை எடுக்கிறார், அதுகளும் கீழ்படியுதே.
சாமான்யமான ஆள் இல்ல பாய்கள்.
எங்க எங்க நம்ம இயேசுவை காணோம்? இந்த கருக்கல் நேரத்துல எங்க போனாரு?
அதோ அங்க பாருங்க, தனிமையில செவம் செஞ்சுக்கிட்டு
இருக்காரு. எல்லாரும் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க.
நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், அங்கும் நான் தூது அறிவிக்க வேண்டும். இதற்காகவே வந்திருக்கிறேன்.
வாங்க வாங்க, அவர் கூடவே போவோம்.
பொழுது போய் பொழுது வந்தா அந்த சனங்களை சமாளிக்கிறதே பெருசா இருக்கு. இவரும் பாவம் ஓய்வு ஒளிவு இல்லாம ஊர் ஊரா போறாரு.
பின்ன என்னங்க, தேடி வர்றவங்களை தடுக்க அவருக்கு எப்படி மனசு வரும்? ஒரே இடத்துல இருந்தா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாத.
நோயாளிங்க, பேய் பிடிச்சவங்க, அவரு ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரான்னு கேட்க வரவங்க. அடேங்கப்பா,
கொஞ்சம் இருங்க. யாரது யார் அங்க போருக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு
இருக்கிறது?
நோயாளி,
அந்த நோயாளியை என்னிடம் வரவிடுங்கள்.
விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும்.
அருவறுப்பான மனுஷன் அவன் மேல கைய வச்சு தொடுறாரு.
மகனே, விரும்புகிறேன், குணமா.
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி.
வரப்போறமா பார்த்து நடந்து வாங்க. இந்த வருஷம் கோதுமை விளைச்சல் அமோகமா இருக்கும் போல இருக்க. மணிகளை பாத்தீங்களா? தலா தலானு பக்குவமான விளைச்சல்.
விளைச்சலை பத்தியும் வயலை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இயேசு முன்னாடி போறாரு, சீக்கிரம் நடங்க.
ஆமா, இந்த பரிசேயர்கள் எல்லாம் ரொம்ப வேகமா ஏசிக்கிட்ட போறாங்களே.
போதகரே பாரும், ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உன் சீடர்கள் ஏன் செய்கிறார்கள்?
ஒண்ணு இல்ல போதகரே, வரப்போறமா கதர் முத்தி தலைதலான ரெண்டு எடுத்து வாயில போட்டோம்.
இன்று ஓய்வு நாள்.
பரிசேயரே, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் ஒருபோதும் வாசித்ததில்லையோ? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது அவர் கடவுளின் இல்லத்தில் நுழைந்து குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத காணிக்கை அப்பங்களை தாம் உண்டதுமன்றி கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரே. ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அன்று. வாருங்கள் செல்வோம்.
என்ன சிமுறா பேசுறா பாத்தீங்களா?
அன்னைக்கு அப்படித்தான், ஓய்வு நாள்ல சூம்பிய கைய குணமாக்கலாம். இப்படி செய்யலாமான்னு கேட்டதுக்கு ஓய்வு நாள்ல எது செய்யறது முறை? நன்மை செய்யறதா, தீமை செய்யறதா, உயிரை காக்கறதா, அழிக்கிறதான்னு பரிசேயர்களாகிய நம்ம ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கலாம்?
இத பாருங்க, இவனை இப்படியே விட்டு வச்சா ஆபத்து. எப்படியாவது இவனை தொலைச்சாகணும். ஆமா,
புதிய சமுதாயம் வளர வேண்டும் என்றால் மக்களிடம் நாம் ஈடுபட வேண்டும். வெறும் சம்பிரதாயமாக விளங்கும் பழைய போக்குகள் மாற வேண்டும். ஆனால் சமத்துவம், சகோதரத்துவம் வளர வேண்டும் என்றால் தடைகள் எழும். சுயநலவாதிகளின் எதிர்ப்புகள் வளரும். எதிர்ப்புகளுக்கு இயேசு அஞ்சவில்லை, மக்களிடம் நெருங்கிச் சென்றார்.
கலிலேயாவில் இருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் செய்ததெல்லாம் கேள்வியுற்று யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கறை பகுதி, தீர்சிதோன் வட்டாரம் ஆகிய இடங்களிலிருந்தும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர்.
போதகரே, உங்க தாயும் சகோதரரும் உங்களை தேடி வந்திருக்காங்க, வெளியே தான் இருக்காங்க.
என் தாயும் சகோதரரும் யார்? இதோ என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்களே. இவர்களே என் தாயும் சகோதரரும். கடவுளின் விருப்பப்படி நடக்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆனவன்.
அற்புதமான வார்த்தை. மக்களுக்காக பணிவாழ்வுக்காக ஒருத்தர் தன்னையே அர்ப்பணிச்சிட்டார். இரவேது பகலேது சொந்தம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாது. மக்கள் சக்தியோட ஐக்கியமாயிட்டார்.
12 வருஷமா பெரும்பாட்டு நோயால கஷ்டப்படுறேன்னு இயேசுவால என்ன நிச்சயம் குணமாக்க முடியும். ஆனா அவரை சுத்தி கூட்டம் அலம்போதே, எப்படியாவது அவர்கிட்ட போய் அவரது ஆடையாவது தொட்டா போதும், நான் நிச்சயமா குணமாயிடுவேன்.
ஏன் இப்படி எல்லாம் இடிச்சு தள்ளுறீங்க? போதவர் கூட தானே வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் விலகி வாங்க, சொன்னா கேளுங்க. நகருப்பா பாருமா, ஏன் இப்படி முண்டி அடிச்சுட்டு வர? பின்னால போமா, சொன்னா கேளுமா.
போதகரே, நான் ஜெபக்கூட தலைவன் யாயின். என் ஒரே மகள் சாக கிடக்கிறார். நீர் வந்து உமது கைகளை அவள் மீது வையும், அவள் குணமாகி பிழைத்துக் கொள்வார். ஐயா,
என் நாடையை தொட்டது யார்?
போதகரே, கூட்டம் நெருக்கிக்கிட்டு வருது, யார் தொட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதுக்கு தான் சொல்றது நகர்ந்து வாங்கன்னு கேக்குறாருல்ல, யார் ஆடையை தொட்டது? யாருப்பா? யாரு?
ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தான் தொட்டேன். கூட்டம் அதிகமா இருந்ததுனால பின்னால வந்து தொட்டேன். 12 வருஷமா இருந்த நோயி உங்க ஆடப்பட்டது மறைஞ்சிருச்சுங்க. அந்த நம்பிக்கையில தான் தொட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. சமாதானமாய்ப்போ, நோய் நீங்கி நலமாயிரு.
என் மகன்
ஐயா, உங்க பொண்ணு செத்துருச்சுங்க. போதகரை நீ ஏன் தொந்தரவு பண்றீங்க?
அஞ்சாதே, விசுவாசத்தோடு மட்டும் இரு. ராயப்பா, யாகப்பா, அருளப்பா, நீங்கள் மூவரும் என்னோடு வாருங்கள்.
ஏன் இந்த சந்தடி? ஏன் இந்த அழுகை? சிறுமி சாகவில்லை, தூங்குகிறாள்.
எங்களுக்கு தெரியாதாக்கும், இது என்ன விளையாட்டு பேச்சாக இருக்கு?
எல்லோரும் சற்று வெளியே செல்லுங்கள். யாயிர், சிறுமி எங்கே இருக்கிறாள்? வாருங்கள்.
சிறுமியே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரம்மா, எழுந்திரம்மா, எழுந்திரு. இது யாருக்கும் தெரியக்கூடாது. முதலில் அவளுக்கு உணவு கொடுங்கள். பாருங்கள் செல்வம்.
போதகர் நேற்று ராத்திரி கூட சரியா தூங்கல,
இன்னைக்கு மதியானமும் சாப்பிடல.
போதகரி, நாம தனிமையான இடத்துக்கு ஒதுக்கமா போவோம். கொஞ்சம் இழைப்பாருங்களேன். வாங்க, படகு தயாரா இருக்கு, அக்கறைக்கு போவோம்.
அட கன்றாவியே, இந்த சனங்களை பாருப்பா, எப்படியோ மோப்ப பிடிச்சி நமக்கு முன்னால கரையில வந்து நிக்கிறாங்க. அவங்க கூட்டம் பத்தாதுன்னு உள்ளூர் கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க.
ஆயனில்லா ஆடுகள் போல் இந்த கூட்டம் நிற்கிறது. வாருங்கள், அவர்களோடு பேசுவோம்.
ஏங்க அப்பா,
ஒரு 5000 தலைக்கு மேல இருக்குமா? எல்லாரும் அப்படியே அப்படியே உட்காருங்க.
வானத்தூதர் அனைவரும் புடைசூழ மனுமகன் தம் மாட்சிமையில் வரும்போது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அவர் முன்னிலையில் எல்லா இனத்தாரும் ஒன்று சேர்க்கப்படுவர். இடையன் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல அவர்களை வெவ்வேறாக பிரிப்பார். செம்மறிகளை தம் வலப்பக்கமும் வெள்ளாடுகளை இடப்பக்கமும் நிறுத்துவார். பின்னர் அரசர் தம் வலப்பக்கம் உள்ளோரை நோக்கி, பாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக. ஏனெனில் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். அடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவரிடம், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாயிருக்க கண்டு உணவு கொடுத்தோம், தாகமாயிருக்க கண்டு குடிக்க கொடுத்தோம், எப்பொழுது நீர் அந்நியனாயிருக்க கண்டு வரவேற்றோம், ஆடையின்றி இருக்க கண்டு உடுத்தினோம், எப்பொழுது நீர் நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு பார்க்க வந்தோம் என்பார்கள். அதற்கு அரசர் அவர்களிடம் கூறுவார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்னஞ்சிறிய என் சகோதரர்கள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்வீர்கள்.
போதகரே, திருச்சட்டத்தின் பெரிய கட்டளை எது?
உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வாயாக. இதுவே எல்லாவற்றிலும் பெரிய முதன்மையான கட்டளை. இரண்டாவது இதையொத்ததே, உன்மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக. திருச்சட்டம் முழுவதற்கும் இறை வாக்குகளுக்கும் இவ்விரு கட்டளைகளும் அச்சாணி போன்றவை.
போதகர் இப்பதான் வந்து உட்கார்ந்திருக்காரு, அதுக்குள்ள இந்த பொடுசுகள் எல்லாம் தூக்கிட்டு போங்க. குழைகளா, ஓடுங்க ஓடுங்க.
குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம். ஏனெனில் கடவுளின் அரசு இத்தகையோரதி. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுளின் அரசை குழந்தை போல ஏற்றுக்கொள்ளாத எவனும் அதனுள் நுழையவே முடியாது. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்வான்.
பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று தம் வாழ்வின் லட்சியத்தை தனது போதனைகளிலும் செயல்களிலும் முழுமையாக காட்டி வாழ்ந்தார் இயேசு. தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய போது ராயப்பரிடம், இத்தகைய பணிவாழ்வில் ஈடுபடாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்று தெளிவாக சுட்டிக்காட்டினார். பணிவாழ்வு தன்னையே பகிர்ந்தளிக்கும் பெருவாழ்வு என்பதன் நினைவாக தன் திரு உடலையும் குருவியையும் திருவருட் சாதனமாக பகிர்ந்தளித்தார்.
இயேசு பசி தாகம் கொள்ளும் சாதாரண மனிதனாக இருந்தார். சிறுவர்களையும் ஈர்க்கும் அளவுக்கு சிறப்பான மனிதனாக காட்சியளித்தார். இறைத்தன்மை நிறைந்திருந்ததால் தான் முழுமையான மனிதனாக வாழ்ந்தார். முழுமையான மனிதனே இறைவனின் மகிமை. லட்சியத்தோடு செயல்படும் போது எதிர்ப்புகள் வருகின்றன, எதிரிகள் ஒன்று சேர்கின்றனர். மதத் தலைவர்கள், குலத்தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இயேசுவை அழிக்க திட்டமிடுகின்றனர். மக்களோடு இணைந்து பிறர் நலன் ஒன்றே குறிக்கோளாக பேசி செயல்படும் வாழ்வின் விளைவுகள் இதோ.
போகு போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.